வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 1. இதுவரை நடந்து முடிந்த விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் சக்தி வாய்ந்தவன் என்று பொருள்படும் பலராம அவதாரமும், கருமையான நிறம் கொண்டவன் என்று பொருள்படும் கிருஷ்ண அவதாரமும் முறையே 8வதும் 9வதும் ஆகும். இனி வர இருப்பது அவரது கல்கி அவதாரம் ஆகும். ராம அவதாரத்தில் ராமனின் தம்பியான லக்ஷ்மணனாக ஆதிசேஷன் அவதாரம் எடுத்தான். அவன் ராமனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவனுக்கு சேவை செய்வதிலேயே செலவிட்டான். ஆதிசேஷனின் பக்தியை கௌரவிக்க விஷ்ணு பகவான் தனது அடுத்த அவதாரத்தில் அவனை தனது அவதாரங்களில் ஒன்றாக ஆக்கி தனது மூத்த சகோதரனாக பிறக்க வைத்தார். எனவே கிருஷ்ண அவதார காலத்தில் பலராம அவதாரமும் நடந்தேறியது. கிருஷ்ணன் பலராமனின் இளைய சகோதரனாக பிறந்தான். கிருஷ்ணன் எப்போதும் பலராமனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். பலராமன் கிருஷ்ணனை எவ்வித பாதிப்பும் அணுகாமல் எப்போதும் பாதுகாத்தான். கிருஷ்ணனை போலல்லாமல் பலராமன் சிவப்பு நிறமாக இருந்தான். மற்றும்படி பல அம்சங்களில் அவர்கள் ஒரே மாதிரியாகவே காணப்பட்டனர். விஷ்ணு பகவானின் இந்த இரண்டு அவதாரங்களும் ஒரே கதையில் இங்கு கூறப்படுகின்றன. இது மகாபாரதம் என்று அழைக்கப்படும் மகாகாவியத்தின் ஒரு பகுதியாகும். மகாபாரதம் என்றால் என்ன? மகாபாரதம் உலகின் மிக நீளமான காவியமாகும். இந்த காவியம் பல கிளை கதைகளையும் நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்களையும் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 100,000 ஸ்லோகங்கள் அல்லது இருவரி கவிதைகளை கொண்டது. அதாவது 200,000 தனிப்பட்ட வசன வரிகளையும் நீண்ட உரைநடை பத்திகளையும் சுமார் 1.8 மில்லியன் மொத்த சொற்களையும் கொண்டுள்ளது. இது இலியட் மற்றும் ஒடிசி என்னும் இரு காவியங்களினதும் மொத்த நீளத்தின் 10 மடங்காகும். இராமாயணத்தைப் போல் கிட்டத்தட்ட 4 மடங்கு நீளம் கொண்டது. இந்திய பாரம்பரியத்தில் மகாபாரதம் சில சமயங்களில் 5வது வேதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. நன்கு அறியப்பட்ட 4 வேதங்களான ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வ வேதங்களின் பின் 5வதாக கணிக்கப்படுகிறது. இராமாயணத்தில் ராமனை போலல்லாமல் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தனது தெய்வீக சக்திகளில் சிலவற்றை பயன்படுத்தி நடக்க வேண்டிய காரியங்களை செவ்வனே நடத்தி தான் வெல்ல முயற்சிக்கும் தீமைகளை முறியடிக்கிறான். விஷ்ணுவின் அவதாரங்களில் நன்மையும் தீமையும் இருக்கும் இடமானது படிப்படியாக ஒன்றையொன்று நெருங்கி வந்துள்ளது. முதல் சில அவதாரங்களில் அவை வெவ்வேறு உலகங்களில் வெகு தொலைவில் இருந்தன. பின்னர் வாமன மற்றும் பரசுராம அவதாரங்களில் அவை ஒரே உலகிற்கு நெருங்கின. ராம அவதாரத்தில் அவைகள் பூலோகத்தின் ஒரே பகுதிக்கு வந்தன. கிருஷ்ண அவதாரத்தில் நன்மையும் தீமையும் ஒரே குடும்பத்தில் காணப்படுகின்றன. இப்போது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம். நன்மையும் தீமையும் ஒவ்வொருவரிலும் இருக்கின்றன. சத்தியயுகத்திலிருந்து தொடங்கி திரேதாயுகம், பின்னர் துவாபர யுகம் கழிந்து இப்போது கலியுகத்தில் நாம் உள்ளோம். இந்த பிரபஞ்சத்தின் கால வரிசையில் சகலமும் நன்மையாக தொடங்கி பெரும்பாலும் தீமையாக மாறிவிட்டது. இந்த பின்னேற்றத்தின்படி பார்த்தால் விஷ்ணு பகவானின் இறுதி அவதாரமான கல்கி அவதாரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்று யாராலும் கணிக்க முடியாது. மகாபாரதம் 18 பிரிவுகளாக அல்லது புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பல துணை கதைகள் முக்கிய கதை வடிவத்தை ஆதரித்து நிற்கின்றன. முக்கிய கதை வரிசையானது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் என அழைக்கப்படும் இரு உறவுகளை சுற்றி நடைபெறுகிறது. அது குருக்ஷேத்திர போரில் முடிவடைகிறது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போரிட்ட பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் முகமாக கிருஷ்ணனால் பகவத்கீதை உலகிற்கு வழங்கப்பட்டது. பகவத்கீதை பண்டைய இந்தியாவின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாகும். பகவத்கீதையானது தர்மம், இறைபக்தி மற்றும் வீடுபேறு, அதாவது சுய உணர்தலுக்கான யோக பாதைகள் பற்றிய சனாதன தர்ம கருத்துக்களின் தொகுப்பை முன்வைக்கிறது. இது கர்மயோகா, பக்தியோகா, ராஜயோகா மற்றும் ஞான யோகா எனும் ஆன்மீகத்திற்கான நான்கு வழிகளை பற்றி பேசுகிறது. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி பகவத்கீதையை தனது ஆன்மீக அகராதி என்று குறிப்பிட்டுள்ளார். காயப்படுத்தாமை எனும் அகிம்சையை நிலைநிறுத்துவதன் மூலம் போரின்றி ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற இந்திய விடுதலை இயக்கத்தை வழி நடத்துவதற்கு அவர் அதை வழிகாட்டியாக பயன்படுத்தினார். மகாபாரதத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் அவ்விரண்டு குழுக்களை சேர்ந்தவர்களாக இல்லாதிருந்த போதிலும் நடக்கும் அனைத்து நாடகங்களுக்கும் மையமாக கிருஷ்ணன் இருக்கிறான். அவன் உலகில் தீமை எவ்வகையான நாசத்தை கொண்டு வரும் என்பதை பற்றி மனிதர்களுக்கு கற்பித்து முடிவில் எல்லாவற்றையும் முழுமையை நோக்கி வழிநடத்துகிறான். விஷ்ணு பகவான் ராமனாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகுக்கு காட்டுகிறார். ராம அவதாரத்திற்கு மாறாக கிருஷ்ணனாக தனது 9வது அவதாரத்தில் மக்கள் எப்படி வாழக்கூடாது என்பதை காட்டுகிறார். வேதவியாசர் என்று பலராலும் அழைக்கப்படும் வியாசர் இந்த மாபெரும் காவியத்தை எழுதினார். வேதங்களை வகைப்படுத்தியவர், 18 புராணங்களை எழுதியவர், பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் பற்றிய வர்ணனையான யோக பாஷ்யத்தை எழுதியவர் இந்த மகாபாரதத்தையும் எழுதினார். மகாபாரதத்தின் முதல் பகுதியில் வேதவியாசர் கதையை உரைக்க விநாயக பெருமான் அதை எழுதினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கதையின்படி வியாசர் மகாபாரதத்தை இயற்ற விரும்பினார். இதை எழுதுவதற்கு அவருக்கு மிகவும் புத்தி கூர்மையான ஒருவர் தேவைப்பட்டார். அதனால் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுபிடிக்க உதவுமாறு பிரம்மதேவரிடம் வேண்டினார். அத்தகைய பணியை கையாளும் திறன் கொண்டவர் விநாயக பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை என்று பிரம்மதேவர் கூறினார். வியாசர் விநாயக பெருமானை வணங்கி உதவி செய்யும்படி வேண்டினார். புன்னகையுடன் ஒரு நிபந்தனையின் கீழ் விநாயக பெருமான் வியாசரின் வேண்டுகோளுக்கு இணங்கினார். தான் எழுத தொடங்கிய பின் எழுதுவதை நிறுத்த மாட்டேன் என்றும், எந்த நேரத்திலும் வியாசரின் உரை தாமதமானால் விநாயகர் தான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் என்றும், அதன்பின் எழுதுவதற்கு வியாசர் வேறொருவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுமே அந்த நிபந்தனை. வியாசர் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு விநாயக பெருமான் தான் கூறும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எழுதுமுன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது அடுத்து வரும் ஸ்லோகத்தை இயற்றுவதற்கு வியாசருக்கு மேலதிகமாக சிறிது நேரத்தை கொடுத்தது. மகாபாரதம் எழுதும் பணி தொடங்கியது. விநாயக பெருமான் எழுதி கொண்டிருந்தார். வியாசர் சொல்லி கொண்டே இருந்தார். பாதி வழியில் விநாயக பெருமானின் எழுதுகோல் உடைந்தது. எழுதுவதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லியிருந்ததால் தொடர்ந்து எழுதுவதற்காக தன் தந்தங்களில் ஒன்றை உடைத்து தொடர்ந்து எழுதினார் விநாயக பெருமான். விநாயக பெருமானின் ஒரு தந்தம் உடைந்ததை பற்றிய பல புராண கதைகளில் இதுவும் ஒன்று. ரிஷி பராசரரின் மகனான வியாசர் மகாபாரதத்தை தனது மகன் சுகமுனி மற்றும் தனது சீடர்களுக்கு வழங்கினார். நாரத முனிவர் இந்த காவியத்தை தேவர்களுக்கும், சுகர் அதை கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் இராட்சசர்களுக்கும் கொடுத்தார். பாண்டவ இளவரசன் அர்ஜுனனின் கொள்ளுப்பேரனான ஜனமே ஜயன் செய்த மாபெரும் யாகத்தில் வைஷம்பாயன முனிவர் இந்த அறிவை மனுலகிற்கு வழங்கினார். இந்த அறிவை நைமிஷாரண்ய வனத்தில் வாழ்ந்த அனைத்து ரிஷிகளுக்கும் சுகர் பகிர்ந்தார். இப்படியாக மகாபாரதம் நமது நவீன காலத்தை எட்டியது. மகாபாரதத்தை பின்னணியாக கொண்டு கிருஷ்ணன் மற்றும் பலராமனின் வாழ்க்கை கதையில் நாம் கவனம் செலுத்துவோம். வேறு வகையில் கூறுவதானால், மகாபாரதத்தை கதையாக மையப்படுத்தினால் கதையின் தொடக்கமும் தொடர்ச்சியும் வித்தியாசமாக இருக்கும். எனினும் முழு காவியமும் மேலோட்டமாக இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். கிருஷ்ணன் மற்றும் பலராமனின் பிறப்பு, அவர்களின் வளர்ச்சி, கிருஷ்ணனின் லீலைகள் குறும்புகள், அவர்களின் குழந்தை பருவம் 10 வயது, ராதை மற்றும் கிருஷ்ணனின் கதை, கம்சனின் வதம், பலராமனின் திருமணம், கிருஷ்ணன் மற்றும் ருக்மிணியின் கதையுடன் ஆரம்பிப்போம். பின்னர் பாண்டவ கௌரவ சகோதரர்களின் மூதாதையர்கள், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பிறப்பு, அவர்களின் வளர்ச்சி, இந்த உறவினர்களுக்கு இடையிலான மோதல், பகடை விளையாட்டு, பாண்டவ சகோதரர்களின் 12 ஆண்டுகால வனவாசம் மற்றும் அஞ்ஞாதவாசம், அமைதி பேச்சு, பகவத்கீதை மற்றும் குருக்ஷேத்திர போர் என்பவற்றை கூறுவோம். கிருஷ்ண அவதாரத்தில் மற்றைய பாத்திரங்களான சிசுபாலனாகவும் தந்தவக்ரவாகவும் 3வது பிறவி எடுத்த ஜெயன் மற்றும் விஜயன் அவர்களின் சாப விமோச்சனத்தை பற்றியும் நாங்கள் விவரிப்போம். பலராமன் பொதுவாக நீல நிற ஆடைகளில் கையணிகள் மற்றும் கவசங்களை அணிந்திருப்பான். அவனது ஆயுதங்கள் கலப்பையும் கதாயுதமும் ஆகும். அவனது தலைமுடி ஒரு மேல் முடியாக கட்டப்பட்டு அவனது பேருக்கான காரணமான வலிமையை காட்டுகிறது. கிருஷ்ணன் தனது கிரீடத்தில் மயில் தோகை அணிந்திருப்பான். புல்லாங்குழல் வாசிக்கும் அவன் வழக்கமாக ஒரு காலை மற்றைய காலின் முன்னால் தூக்கி ஊன்றி நிற்பதாக காணப்படுவான். அவன் சில நேரங்களில் பசுக்கள் அல்லது கன்றுகளுடன் காணப்படுவான். இது ஆன்மாக்களை மேய்க்கும் தெய்வீக மெய்ப்பாளன் அவன் என்பதை குறிக்கிறது. கதை அடுத்த பாகத்தில் தொடங்குகிறது.